SBS தமிழ். வணக்கம் மேரியம் அவர்களே.
வணக்கம் ரேணுகா.
புதிய பெற்றோர் விசா வந்து ஏப்ரல் 17ஆம் தேதி நடைமுறைக்கு வருவதாக சொல்லப்பட்டது. நடைமுறைக்கு வந்து விட்டதா, என்ன நடக்கிறது என்று அதை பற்றின ஒரு அறிமுகத்தை தர முடியுமா?
ஆமாம், இந்த புதிய பெற்றோர் விசா என்று சொல்லும் பொழுது லாங் டேர்ம் டெம்பரரி ஸ்பான்சர்ட் பேரண்ட் விசா சப் கிளாஸ் 870, இது பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு அமலுக்கு வந்தது லாஸ்ட் இயர் நவம்பர் தான் ரெண்டு ஹவுசஸ்லேயுமே பாஸ் ஆகி சட்டமூல அந்தஸ்தை பெற்றது. ஆனால் அதற்கு பிறகு ஏப்ரல் கடந்த மாதம் 17ஆம் தேதி ஸ்பான்சர்ஷிப் பண்ணுவதற்குரிய அப்ளிகேஷன் டேட் எஃபெக்டுக்கு வந்தது, எஃபெக்டிவ் ஆயினது. ஸ்பான்சர்ஷிப்புக்குரிய அப்ளிகேஷன் மட்டும்தான் அந்த டேட்லே நடைமுறை வந்தது. விசா அப்ளிகேஷனுக்கான எஃபெக்டிவான டேட் வந்து July 1st இருந்து தான் ஆரம்பமாகும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த விசாவை பற்றி சொல்வதென்றால் ஒரு மச் அவெயிட்டட் பேரண்ட் விசா என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், பல விசாக்கள், பேரண்ட் விசாக்கள் நடைமுறையில் இருக்கின்றன. கன்ட்ரிபியூட்டரி பேரண்ட் விசா, நான் கன்ட்ரிபியூட்டரி பேரண்ட் விசா என்று இரண்டு விதமான விசாக்கள் இருந்தாலும், ஸ்பெஷலி இந்த மைக்ரன்ட் கம்யூனிட்டிக்கு மத்தியில் இப்படியான ஒரு பேரண்ட் விசா வர வேண்டும் என்ற பலத்த ஆவல் இருந்ததற்கு காரணம் அந்த ஏற்கனவே நடைமுறையில் இருக்கும் விசாக்களில் இருக்கும் லூப் ஹோல்ஸ், அதில் இருக்கும் நெகட்டிவ் இம்பேக்ட்ஸ், எஃபெக்ட்ஸ், அதுகளின் காரணங்களால் தான் புதிய ஒரு விசா ஒன்று நடைமுறைக்கு வந்து ஒரு ஏதுவான, மக்களுக்கு ஒரு சாதகமான விசாவாக வர வேண்டும் என்று மிச்சம் எதிர்பார்த்தார்கள். ஏனென்றால் பழைய கன்ட்ரிபியூட்டரி விசா உங்களுக்கு தெரியும், விசா அப்ளிகேஷன் ஃபீ வந்து வெரி வெரி ஹை. அதே போன்று நான் கன்ட்ரிபியூட்டரி விசா கம்பேரட்டிவ்லி வெரி லெஸ் விசா அப்ளிகேஷன் ஃபீ, பட் அதோட ப்ராசஸிங் டைம் வந்து வெரி லாங், கிட்டத்தட்ட 30 இயர்ஸ். ஸோ அப்படியான பாதகமான விளைவுகளால் ஒரு புதிய விசா வந்தால் நன்றாக இருக்கும் என்று மைக்ரேஷன் லாயர்ஸ், ஏஜென்ட்ஸ், ஈவன் கம்யூனிட்டி எல்லாருமாக சேர்ந்து பல சஜஷன் முன்வைத்தார்கள். அதன் விளைவாகவே இந்த டெம்பரரி ஸ்பான்சர்ட் பேரண்ட் விசா அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது.
சரி, இப்போ நீங்கள் சொன்னீர்கள் April 17ஆம் தேதியிலிருந்து ஸ்பான்சர்ஷிப் அப்ளிகேஷன் ஏற்றுக்கொள்ளப்படுவதாக. ஒருவர் தனது பெற்றோரை ஸ்பான்சர் பண்ண விரும்பினால் அவருக்கான தகுதிகள் என்னென்ன என்று சொல்லுங்கள்.
ஆமாம், முதலாவதாக அவருக்குரிய தகுதிகள் என்று பார்க்கும் பொழுது 18 வயதை அடைந்தவராக இருக்க வேண்டும், அபவ் 18 இயர்ஸ். இரண்டாவதாக அவர் ஆஸ்திரேலியன் சிட்டிசனாக அல்லது பெர்மனன்ட் ரெசிடென்ட் ஆர் எலிஜிபிள் நியூசிலாந்து சிட்டிசனாக இருக்க வேண்டும். அடுத்தது வந்து ஆஸ்திரேலியன் காமன்வெல்த் கவர்மெண்ட்டுக்கு எந்த விதமான கடன்களும் அவருக்கு இருக்கக்கூடாது. இருந்தாலும் அதனை அவர் எப்படி கட்டு முடிப்பது என்று ஒரு பேமெண்ட் அரேஞ்ச்மெண்ட்டுக்கு வந்திருக்க வேண்டும். அடுத்தது எந்த விதமான கிரிமினல் சார்ஜஸ் ஆர் ஃபேமிலி வயலண்ட் ரெக்கார்டுகள் அவருக்கு எதிராக இருக்கக்கூடாது. ஸ்பான்சர்ஷிப் அப்ளிகேஷன்ஸை பாரமெடுத்து செய்வதாக அவர் உறுதி கூறல் வேண்டும். இன்னொரு முக்கியமான விடயம், அவர் வந்து எலிஜிபிள் ஒரு பெர்மனன்ட் ரெசிடென்ட் சிட்டிசன் ஆக இருந்தாலும் ஆஸ்திரேலியாவில் 4 வருடங்கள் குறைந்தது வாழ்ந்திருக்க வேண்டும்.
சரி, அதே போன்று இது வந்து யாருக்கு போடப்பட இருக்கின்றது என்று பார்த்தால் பெற்றோருக்கு, அவர்களுக்கு என்னென்ன தகுதி இருக்க வேண்டும் இந்த விசா அப்ளிகேஷன் தாக்கல் செய்வதற்கு?
ஆமாம், பேரண்ட்ஸ் தான் யா இதோட இன்னும் ஸ்பான்சர் பண்ணினதுக்கு பிறகு செகண்டாக வர விசா அப்ளிகன்ஸ் இங்கே பேரண்ட்ஸ். பேரண்ட்ஸுக்குரிய தகுதிகள் எலிஜிபிலிட்டிஸ் என்று பார்க்கும் பொழுது அவர்கள் அந்த தங்களது பிள்ளைகளின் பயாலஜிக்கல் பேரண்ட்டாக இருக்கலாம், அல்லது அடப்டட் பேரண்ட்ஸாக இருக்கலாம், ஆர் ஸ்டெப் பேரண்ட். அந்த 3 வகையான பேரண்ட்டுக்குள் வகைகளுக்கும் அவர்கள் அடங்க வேண்டும். அடுத்தது வந்து அவர்களது கேரக்டர் நன்றாக இருக்க வேண்டும், கேரக்டர் சர்டிஃபிகேட் எடுக்க வேண்டும், ஹெல்த் மெடிக்கல் செக்அப் ரிக்குவயர்மெண்ட்ஸ், அதே போன்று ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட்டுக்கு எந்த விதமான கடன்களும் இருக்கக்கூடாது. அப்போ மற்றது ஏனைய பேரண்ட் விசாஸுக்கு உள்ளது போன்ற எத்தனை வயசு இருக்க வேண்டும் என்ற ஒரு தகுதி தகமையான ஒரு தேவைப்பாடு இல்லை. சாதாரணமாக பிள்ளைகள் இருந்து இங்கே வாழ்ந்து அவர்கள் பெர்மனன்ட் ரெசிடென்ட்டாக 4 வருடம் வாழ்ந்து எடுக்க பேரண்ட்டை எடுக்கப் போகின்றார்கள் என்றால் அதற்குரிய ஒரு வயதான பேரண்ட்ஸாக தான் இருக்க வேண்டும். ஸோ அதனால் எந்த விதமான வயசுக்குரிய தகமையும் இல்லை.
சரி, இப்போ அடுத்த கேள்வி, இந்த விசாவுக்கு எங்கே இருந்து நாங்கள் விண்ணப்பிக்க முடியும்? உதாரணமாக இப்போ இலங்கையில் பெற்றோர் இருந்தால் அவர்கள் அங்கு விண்ணப்பிக்கலாமா?
ஆம், இதில் மேண்டேட்ரி ரெக்யர்மெண்ட் இது வந்து இட் ஹேஸ் டு பி அப்ளைட் ஆஃப் ஷோ அவுட் ஆஃப் ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியாவுக்கு வெளியே இருந்து அவர்களது நாட்டிலிருந்து தான் இதனை விண்ணப்பிக்க வேண்டும். ஆனால் சம் எக்ஸப்ஷனல் சர்க்கம்ஸ்டன்சஸ் மூலமாக கட்டாயம் பேரண்ட்ஸ் ஆன் ஷோவில் இருந்து தான் இதனை விண்ணப்பிக்க வேண்டும் என்றால் அதற்கும் சில வழி வகைகள் இருக்கின்றன. அது எப்படி என்றால், ஸ்பான்சர் பண்ணுற சில்ட்ரன் ஸ்பான்சர்ஷிப் அப்ளிகேஷனில் ஒரு ரிக்வெஸ்ட் பண்ண வேண்டும் டிபார்ட்மெண்ட்டுக்கு. எந்த பேரண்ட் வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்கிறாங்க, அவங்களோட நாட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து அப்ளை பண்ணி வர்றது கஷ்டம், பிகாஸ் தி ஆல்ரெடி ஹியர் போன்ற ஒரு எக்ஸப்ஷனல் சர்க்கம்ஸ்டன்சஸை காட்டி ரிக்வெஸ்ட் பண்ணினால் டிபார்ட்மெண்ட் சில நேரம் அனுமதி வழங்கலாம். ஆனால் இதோட மெயின் ரிக்குவயர்மெண்ட் வந்து அவங்க ஆஸ்திரேலியாவுக்கு வெளியே இருந்து தான் இந்த விசாவுக்கு அப்ளை பண்ண வேண்டும்.
அதே போன்று இந்த பெற்றோர் புதிய பெற்றோர் விசாவுக்கான காலப்பகுதி எப்படி என்று சொல்லுங்கள்.
ஆமாம், இந்த விசா இரண்டு வகையான காலப்பகுதி, ஒன்று வந்து 3 வருடங்கள், இரண்டாவது 5 வருடங்களுக்கான காலப்பகுதிகள். 3 வருடங்கள் தொடர்ச்சியாக இருக்க முடியும், அதே போன்று 5 வருடங்கள் இருக்கலாம். 5 வருடங்களுக்கு பிறகு மீண்டும் தனது நாட்டிற்கு சென்று அங்கே எப்படி குறைந்தது 90 நாட்கள் ஆஸ்திரேலியாவை விட்டு வெளியே இருக்க வேண்டும். இருந்துவிட்டு மீண்டும் இந்த விசாவை அப்ளை பண்ணி திரும்ப இன்னும் ஒரு 5 வருடத்துக்கு எடுக்கலாம். ஆக மொத்தம் மேக்சிமம் 10 இயர்ஸ் இந்த விசா கூடிய காலப்பகுதியாகும்.
சரி, இப்போ நீங்கள் குறிப்பிட்ட இந்த 3 வருடம் 5 வருட விசாக்களுக்கு எவ்வளவு செலவாகும்?
செலவு காஸ்ட், இந்த விசாவை பற்றி பேசும் பொழுதே பெரிதாக பேசப்படுவது இதோட காஸ்ட் தான். வெரி கண்ட்ரோவர்ஷியல் இஷ்யூ பிகாஸ் ஆஃப் த காஸ்ட் ஆஃப் திஸ் விசா. எப்படி என்றால், இப்போ 3 இயர்ஸ் விசாவுக்கு $5,000 அப்ளிகேஷன் ஃபீ, 5 இயர்ஸ் விசாவுக்கு $10,000 அப்ளிகேஷன் ஃபீ. அப்போ நீங்கள் இன்னமொரு 5 இயர்ஸுக்கு அதை ரீஅப்ளை பண்ண பொழுது இன்னமொரு 10,000. அது மட்டுமல்லாமல் இது வந்து பேரண்ட்ஸ் 2 பேருக்கு முடியதில்லை, ஒரு பேரண்ட், பிகாஸ் தேர்ஸ் எ பிட் ஆஃப் கன்ஃபியூஷன், இது 2 பேருக்குமா இல்லாட்டி ஒரு பேரண்ட்டுக்காண்டி, இது ஒரு பேரண்ட்டுக்குரிய சிங்கிள் பேரண்ட்டுக்குரிய பேமெண்ட் தான் இது. ஸோ மொத்தத்தில் ஒரு பேரண்ட் 10 இயர்ஸ் இருக்கிறதா 20,000 இட் வில் காஸ்ட். அது மட்டுமல்லாமல் இப்போ நாங்கள் சொல்லக்குள்ளே அப்ளிகேஷன் ஃபீயை மட்டும்தான் சொல்கிறோம், அங்கே ஸ்பான்சர்ஷிப் அப்ளிகேஷன் ஃபீ ஒன்று இருக்குது $420. இனி அது போக ஹெல்த் ரிக்குவயர்மெண்ட்ஸ் மற்றது, இதில் முக்கியமான இன்னொரு விடயம், ப்ரைவேட் ஹெல்த் இன்சூரன்ஸ் பேரண்ட்ஸ் கட்டாயமாக மெயின்டைன் பண்ண வேண்டுமங்கிறது ஒரு கட்டாய ரிக்குவயர்மெண்ட், அதுக்குரிய செலவு, கேரக்டர், பயோமெட்ரிக்ஸ், இப்படி நிறைய செலவுகள் இந்த விசாவிலே உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன.
இப்போ நீங்கள் குறிப்பிட்டது போன்று ஸ்பான்சர்ஷிப் அப்ளிகேஷன்ஸ் இப்போது தாக்கல் செய்யலாம், அதற்கு அனுமதி கிடைத்த பிற்பாடு எவ்வளவு காலத்துக்குள் அவர்கள் பெற்றோர் விசாவுக்கு விண்ணப்பிக்க வேண்டும்?
ஸ்பான்சர்ஷிப் அப்ளிகேஷன் அப்ரூவல் எடுத்ததுக்கு பிறகு வித்தின் 6 மந்த்ஸ் இஃப் த அப்ளிகண்ட் இஸ் இன் ஆஃப் ஷோ, வெளிநாட்டில் இருந்து பேரண்ட்ஸ் விசாவுக்கு அப்ளை பண்ணுறாங்கன்னா இங்கே சில்ட்ரன் ஸ்பான்சர்ஷிப் அப்ளிகேஷன் அப்ரூவல் ஆகி 6 மந்த்ஸுக்குள்ளேயே விசா அப்ளிகேஷனை போட வேண்டும். சம்டைம்ஸ் இப்போ நாங்கள் நேரத்துடைய சொன்னது போல் ஆன் ஷோ இருந்து அப்ளை பண்ணுறது அண்டர் ஸ்பெஷல் சர்க்கம்ஸ்டான்சஸ், அப்படியான நிலைமையில் வித்தின் 60 டேஸ் யூ ஹாவ் டு ஃபைல் தி அப்ளிகேஷன். அப்படி 6 மந்த்ஸ் போனால் அது வந்து எக்ஸ்பயர் ஆகிடும், யூ ஹேவ் டு லாட்ஜ் அனதர் ஃப்ரெஷ் அப்ளிகேஷன்.
இந்த பெற்றோர் விசாவுக்கு விண்ணப்பித்து அது கிடைத்து விட்டது என்று வைத்துக்கொண்டால் ஏதாவது விசேட நிபந்தனைகள் இருக்கின்றனவா?
ஆமாம், பல நிபந்தனைகள் சில அநியமான விசாக்களுக்கு டிபார்ட்மெண்ட் ஆன் இட்ஸ் ஓன் டிஸ்கிரிஷன் கொடுக்கக்கூடும். ஆனால் இந்த விசாவுக்கு நாங்கள் பார்க்கக்கூடிய கண்டிஷன்ஸ் அநேகமாக ஸ்ட்ரிக்ட்லி நோ பே ஒர்க், அது வந்து ஒரு வெரி ஸ்ட்ரிக்ட் கண்டிஷன். அந்த விசாவை எடுத்து வரும் பேரண்ட்ஸ் அதாவது சேலரி வேஜஸுக்குரிய எந்த வேலையிலையுமே அவர்கள் ஈடுபட முடியாது, வாலண்ட்ரி ஒர்க் மட்டும்தான் செய்ய முடியும். பட் தேர் ஆர் எக்ஸப்ஷனல் யூனோ சிச்சுவேஷன்ஸ், அப்படியான சந்தர்ப்பங்களில் தே கேன் ரிக்வெஸ்ட் டு த டிபார்ட்மெண்ட் ஸ்பெஷல் பெர்மிஷன் கேட்டு நாங்கள் வேலைக்கு போவண்ணம் யூனோ, அது வந்து மிச்சம் ஒரு என்ன சொல்கிறது ஒரு அப்பாற்பட்ட பல காரணங்களை காட்டி டிபார்ட்மெண்ட்டை பெர்மிஷன் எடுக்கலாம். ஆனால் மெயினாக பார்க்கும் பொழுது நோ, யூ கான்ட் ஹாவ் ஒர்க் ரைட்ஸ். செகண்ட் வந்து யூ கான்ட் இன்வால்வ் இன் டிஸ்ட்ரப்டிவ் வயலண்ட் யூனோ ஆக்டிவிட்டீஸ், அது வந்து வெரி ஒரு மெயினான ஒரு ரிக்குவயர்மெண்ட். எந்த விதமான வன்முறைகள்லையும் அவங்க ஈடுபட முடியாது. அடுத்தது மெடிக்கேர் கவர் அவர்களுக்கு கிடைக்காது, அதனால தான் கட்டாயமாக ப்ரைவேட் ஹெல்த் இன்சூரன்ஸ் வச்சுருக்கவே வேண்டும். அடுத்தது இது எக்ஸ்பயர் ஆகிறதுக்கு முதலே கண்ட்ரியை விட்டு லீவ் பண்ணிடவணும், யூ கான்ட் ஆஸ் ஃபார் மோர் எக்ஸ்டென்ஷன் ஆர் எனி திங், அது ஒரு ஸ்ட்ரிக்ட் ரிக்குவயர்மெண்ட் கண்டிஷன். நீங்கள் எக்ஸ்பயர் ஆகிறதுக்கு முதல் நாட்டை விட்டு வெளியேறவேணும். மற்றபடி ஏதாவது சேஞ்சஸ் உங்களோட பர்சனல் உங்களோட கண்டாக்ட் டீட்டெயில்ஸ் அப்படியான ஏதாவது சேஞ்சஸ் வந்தால் அந்த சேஞ்ச் வாரத்துக்கு 2 நாளைக்கு முதலே, இப்போ நீங்கள் கேட்கலாம் பர்சனல் சேஞ்சஸ் எப்படி 2 நாளைக்கு முதல் தெரிய வரும்னு, பட் அட்லீஸ்ட் இப்போ உங்களோட ஸ்பான்சர் வந்து உங்களோட ஏதாவது பிரச்சனை பட்டு ஸ்பான்சர்ஷிப்பை வித்ட்ரா பண்ண போகிறாருன்னு உங்களுக்கு தெரிய வந்தேன். அப்படி இல்லாமல் நீங்கள் அட்ரஸ் மாதிரி வேறு எங்கேயும் போனால் அதுக்கு 2 டேஸுக்கு முதலே யூ ஹாவ் டு இன்ஃபார்ம் த டிபார்ட்மெண்ட்.
இதுவரை இந்த விசா வந்து முடிவுக்கு வருவதற்கான சந்தர்ப்பங்கள் என்னென்ன இருக்கின்றன?
இந்த விசா முடிவடைவதற்கான காரணங்கள் வந்து, ஒன்று ஸ்பான்சருடைய பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் ரிவோக் பண்ணப்பட்டால், கேன்சல் ஆகினால் ஆட்டோமேட்டிக்காக இந்த அவரோட ஸ்பான்சர்ஷிப் இதிலிருந்து போயிடும். ஸோ விசா ஆல்சோ வில் கம் டு அன் எண்ட். அதே போன்று ஸ்பான்சர், இஃப் த ஸ்பான்சர் டைஸ், அவர் செத்தா அங்கால இன்னும் ஸ்பான்சர் இல்லை. ஆர் தென் இஃப் ஹி வில்லிங்லி வித்ட்ராஸ், ஸ்பான்சராகவே ஒரு பிள்ளை போயிட்டு யூனோ ஹி கான்ட் ஸ்பான்சர் எனிமோன்னு சொல்லி அந்த ஸ்பான்சர்ஷிப்பை வித்ட்ரா பண்ணி சமயம் அந்த விசா முடிவுக்கு வரும். அப்படி இல்லாமல் இவர் அந்த விசா ஹோல்டர் ஏதாவது வயலண்ட்டான ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் ஆகி ஆஸ்திரேலியாவின் பாதுகாப்புக்கு பாதகம் விளைவுக்கும் வகையில் ஈடுபட்டாலோ, அவருக்கு எதிரான ஏதாவது குற்றச்சாட்டுகள் வந்தாலும் அங்கே அந்த விசா ரிவோக் பண்ணப்படும். அது மற்றபடி கடைசாக அதோடைய எக்ஸ்பைரி பீரியட் இருக்குது.
சரி, நிறைவாக தேர்தல் நடைபெற இருக்கின்றது. இந்த இப்போது நீங்கள் குறிப்பிட்ட எல்லா அம்சமுமே லிபரல் ஆட்சியில் முன்மொழியப்பட்ட விடயங்கள். இப்போ தேர்தலில் ஏதாவது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் விசா நிபந்தனைகளிலோ அல்லது இந்த விசா நடைமுறையிலோ ஏதாவது மாற்றம் கொண்டு வரப்படும் என்று எதிர்பார்க்கிறீர்களா?
ஆமாம், இது ஒரு கண்ட்ரோவர்ஷியல் விசா பிகாஸ் ஆஃப் த காஸ்ட், மெயின்லி த காஸ்ட். அடுத்தது அதனால் இப்போ பார்க்க போனீங்கன்னா இப்போ எலெக்ஷன் தேர்தல் காலம், எல்லாருமே எலெக்ஷன் கேம்பெயினில் மும்முரமாக ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது இங்கே முக்கியமாக நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது, எல்லா பிரதான கட்சிகளுமே இந்த விசாவை பற்றி தங்களது மேனிஃபெஸ்டோவிலே போட்டிருக்கின்றன எலெக்ஷன் கேம்பெயின்லேயே. ஸ்பெஷலி லேபர் பார்ட்டி ஹேஸ் பலிசி வந்து அவங்க வென்று வந்தால் கண்டிப்பாக இதில் காஸ்ட்டை மிக ஒரு அது ஒரு குறைந்த அளவுக்கு அந்த காஸ்ட்டை கொண்டு வருவதாக கூறியிருக்கின்றார்கள். அதே போன்று கிரீன்ஸ் கூட தே ஹாவ் எக்ஸ்பிரஸ் தேர் டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஓவர் த காஸ்ட், அவங்களும் இதில் பல மாற்றங்கள் கொண்டு வரும்னு சொல்லியிருக்கின்றார்கள். ஆனால் எங்களுக்கு தெரியாது எவ்வளவு தூரம் இதெல்லாம் சாத்தியமாகும் என்று, எந்த பார்ட்டி வருகின்றதோ அதற்கு பிறகு பார்க்கலாம். யா, அப்படியானால் அந்த காஸ்ட்டை குறைத்தார்கள் ஆனால் மக்களுக்கு மிகவும் ஒரு ஒரு சாதகமான ஒரு விசாவாக ஸ்பெஷலி இந்த பேரண்ட்ஸ் வருவதற்கு சாத்தியக்கூறுகள் அமையும். அடுத்தது இந்த இந்த விசா வந்து இன்னும் முழுமையாக வெளிவரவில்லை அப்படித்தான் நான் சொல்ல முடியும். இப்போ லாஸ்ட் மந்த் 17th வந்தது ஸ்பான்சர்ஷிப் அப்ளிகேஷனுக்குரிய நடைமுறைக்கு வந்திருக்கின்றது. அதே போன்று இந்த July 1st இந்த விசா அப்ளிகேஷன் நடைமுறைக்கு வரும். அதற்கு பிறகு இன்னும் சில விடயங்கள் லெஜிஸ்லேட்டிவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வர இருக்கின்றன. இந்த ப்ராசஸிங் டைம், இந்த விசா எவ்வளோ காலத்துக்கு ப்ராசஸ் பண்ணும் என்று இன்னும் தெரியாது, அது இன்னும் வெளியிடவில்லை. அடுத்தது இந்த விசாவை ரிவ்யூ பண்ணுவதற்குரிய, சப்போஸ் இந்த விசா ரிஃப்யூஸ் பண்ணிப்பட்டால் அதனை ரிவ்யூ பண்ணுவதற்குரிய ரைட்ஸ் இருக்குமா என்று, அதனை பற்றிய ஒரு சட்டம் மூலம் இன்னும் வெளிவரவில்லை. அதன் பின்பு இன்னொரு ஒரு கண்ட்ரோவர்ஷியலான இஷ்யூ தான் ஒன் பேரண்ட் பர் ஹவுஸ்ஹோல்டு. அது வந்து ஒரு கணவன் மனைவிக்கு இடையில் சர்ச்சையை உருவாக்கக்கூடிய ஒரு விடயம். ஏனென்றால் இந்த விசாவின் கீழ் ஒரு அந்த சில்ட்ரன் வந்து ஒரு சைல்டு ஒரு பேரண்ட் தன்னுடைய மதரையும் ஃபாதரையும் அப்ளை பண்ணி எடுக்கலாம் அட் அ டைம். அப்போ இன்னொரு பேரண்ட்டை எடுக்கிறன்றால் எப்படி அதை எடுக்கிறது, அந்த பீரியட் முடிஞ்சதுக்கு பிறகு எடுக்கலாமா, அப்படி எடுக்கிறன்றா இவ்வளோ காலம் போகும், அப்படியான சில கன்ஃபியூஷன்ஸ் இருக்கின்றன. ஆனால் தற்போது நடைமுறையில் நீங்கள் இரண்டு பேரண்ட்டையும் ஸ்பான்சர் பண்ணி எடுத்ததன் பிறகு உங்களுக்கு இன்னொரு இப்போ உங்களோட ஸ்பவுஸ்ட பேரண்ட்டை அப்ளை பண்ணி எடுக்க வேண்டு சொன்னால், இப்போ நடைமுறையில் இருக்கிற விசா ஹோல்டர்ஸில் ஒரு பேரண்ட் ஹேஸ் டு கிவ் அப் ஹிஸ் விசா, கொடுத்துட்டு அவரை நாட்டுக்கு நீங்கள் அனுப்ப வேணும், அனுப்பிட்டு அவரோட ஸ்பான்சர்ஷிப்பை நீங்கள் கேன்சல் பண்ணணும், பண்ணிட்டு தான் யூ கேன் கெட் அன் அதர் பேரண்ட். ஆனால் அப்படி இல்லாமல் ரெண்டு பேரண்ட்ஸையும் செய்கிறன்றா யூ கான் டூ தட். அப்படியான சில கன்ஃபியூஷன்ஸ்கள் இருக்குது. அதுக்கெல்லாம் லெஜிஸ்லேட்டிவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வெகு விரைவில் ஜூலைக்கு பிறகு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்ற அதே சமயம் கவர்மெண்ட் மாறினால் இன்னும் பல சேஞ்சஸ் வரலாம். ஸோ வில் ஹோப் ஃபார் த பெஸ்ட்.
மிக்க நன்றி மரியம் அவர்களே. புதிய பெற்றோர் விசா பற்றி தெளிவாக விளக்கினீர்கள். இப்போது அடுத்த நிகழ்ச்சியில் இன்னும் ஒரு விசா வகை பற்றி நாங்கள் உரையாடுவோம். நன்றி, வணக்கம்.
நன்றி ரேணுகா, வணக்கம்.
இதை போன்ற இன்னும் பல நிகழ்ச்சிகளை செவிமடுக்க sbs.com.au/tamil